in India and to live at this time.
நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே இந்திய தேசத்திலே பிறக்கும்படிக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
The Bible says that God determines the exact time and place where we are to live.
நாம் வாழக்கூடிய காலகட்டத்தையும் இடத்தையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
That's what we read in Acts of the Apostles chapter 17.
அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
In verse 26,
26 வசனத்திலே,
the last part,
கடைசி பகுதி,
he determined the appointed time and the boundary of where we live.
முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
So each of us, God was the one who determined that we should be living today and not 100 years ago.
இன்றைக்குத்தான் நாம் வாழ வேண்டும், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் வாழ்ந்திருக்க கூடாது என்பதை தேவன் தான் தீர்மானித்திருக்கிறார்.
God was the one who determined that we should be living in India and not in some other country.
வேறு நாடுகளிலே அல்ல, இந்தியாவிலே தான் நாம் வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவர் கர்த்தர்.
And the Bible says that God knew our names before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
And he knew before the foundation of the world that you would be in India at this time.
இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்திய தேசத்திலே இருப்பீர்கள் என்பதையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார்.
And you must know that.
நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும்.
Therefore God has a tremendous purpose for your life.
ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
None of you must feel that you are unimportant in God's eyes.
தேவனுடைய கண்களிலே பார்வையிலே நான் முக்கியமற்றவன் என்று ஒருவரும் அப்படி உணரக்கூடாது.
People may consider you unimportant.
ஜனங்கள் ஒருவேளை நீங்கள் முக்கியமற்றவர்கள் என்பதை என்று சொல்லலாம்.
You may not have a big job, you may not have a big name.
உங்களுக்கு ஒரு பெரிய பெயரோ பெரிய தொழிலோ அல்லது வேலையோ இல்லாமல் இருக்கலாம்.
But in God's eyes you are a very important person.
ஆனால் தேவனுடைய கண்களிலே நீ மிகவும் முக்கியமான ஒரு நபர்.
Why?
ஏன்?
Because you opened your heart to let the Lord Jesus Christ come into your life.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலே வரும்படிக்கு நீ உன் உள்ளத்தை திறந்தபடியாலே நீ அவருடைய பார்வையிலே முக்கியமானவன்.
That determines that your name was in the book of life before the world was created.
உலகம் உண்டானதற்கு முன்பதாகவே ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய பெயர் இருக்கிறது என்பதை இதுதான் தீர்மானிக்கிறது.
And the Bible also says,
வேதம் இப்படியும் சொல்கிறது,
if God determined where you should live and when you should live,
எங்கே நீ வாழ வேண்டும் எப்பொழுது நீ வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் நிர்ணயிக்கிறவர் கர்த்தர் என்றால்,
it says in Ephesians and chapter 2,
எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்,
and verse 10,
10 வசனம்,
in verse 8 it speaks about our being saved by grace through faith.
8 வசனத்திலே விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவதை குறித்து பேசுகிறது.
And verse 9 it says we cannot be saved by our works. No amount of works would get our sins forgiven.
எவ்வளவு கிரியைகளை செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, நம் கிரியைகளால் ரட்சிக்கப்பட முடியாது என்று அடுத்த வசனம் கூறுகிறது.
The next verse, verse 10,
10 வசனம்,
it says God has planned certain good works for us to do long ago.
எவ்வளவோ நாட்களுக்கு முன்பதாகவே காலங்களுக்கு முன்பதாகவே நாம் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார்.
Not any good works.
எந்த ஏதாவது ஒரு நல்ல கிரியை அல்ல.
தோஸ் குட் வொர்க்ஸ் விச் காட் ஹஸ் ஆல்ரெடி ப்ரிபேர்ட் ஃபார் அஸ் டு டூ.
தேவன் நாம் ஏற்கனவே செய்ய வேண்டும் என்று இருந்த ஆயத்தமணிந்த நற்காரியங்களை செய்ய வேண்டும்.
வி கேன் சே தட் அவர் லைஃப் இஸ் சம்திங் லைக் கன்ஸ்ட்ரக்டிங் எ பில்டிங்.
நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கட்டடத்தை கட்டுவதைப் போல இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
இட்ஸ் காட் டு பி எ ஹியூஜ் ஸ்கைஸ்க்ரேப்பர்.
அது உயர்ந்த வானளாவிய ஒரு கட்டடமாக இருக்கலாம்.
வி ஃபர்ஸ்ட் லே த ஃபவுண்டேஷன்.
அதற்கு முதலாவதாக நாம் அஸ்திவாரத்தை போடுகிறோம்.
குட் சாலிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ரிபென்டன்ஸ் அண்ட் ஃபேத் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்.
மனம் திரும்புதலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே உள்ள விசுவாசமும் ஆகிய உறுதியான ஒரு அஸ்திவாரத்தை நாம் முதலாவது போடுகிறோம்.
டர்னிங் ஃப்ரம் ஆல் நோன் சின்,
தெரிந்த எல்லா பாவத்திலிருந்தும் நாம் விலகுகிறோம்.
That is repentance.
இதுதான் மனம் திரும்புதல்.
Saying, Lord, I want to give up those sins.
ஆண்டவரே, இந்த பாவங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார்.
Sorry for the way I have lived in my past life.
என்னுடைய கடந்த காலத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நான் வருத்தப்படுகிறேன்.
I believe that Jesus Christ died on the cross for all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று நம்புகிறேன்.
And he rose again from the dead.
அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
Ascended to heaven, he is living at the right hand of the Father.
அவர் வானத்துக்கு ஏறி சென்று இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார்.
He is coming back soon.
அவர் சீக்கிரமாக திரும்ப வருகிறார்.
நான்
அவர்களை
விசுவாசிக்கிறேன். அவரை
என்னுடைய வாழ்க்கையில்
ஏற்றுக்கொண்டேன். அவர்தான்
என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர்.
இதை
நீங்கள்
சொல்வீர்களானால்,
கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில்
ஏற்றுக்கொள்வீர்களானால்,
பிசாசுக்கு உங்கள் மீது எந்த வல்லமையும்
இருக்காது. கிறிஸ்துவுடைய
வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்திலே பிசாசு உங்கள் மீது இருக்கிற வல்லமை இழந்து
விடுகிறது.
அப்பொழுது நம் நல்ல அஸ்திவாரத்தை
போட்டுவிட்டோம்.
அதற்கு பிறகு இந்த கட்டடமானது மேலே எழும்ப வேண்டும்.
What is this building?
இந்த கட்டடம் என்ன?
Just like every building in the world,
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டடத்தை போலவே,
a skyscraper,
குறிப்பாக வானளாவிய ஒரு கட்டடத்தை போல,
you know, any ordinary man cannot plan a skyscraper.
எந்த ஒரு சாதாரண மனிதனும் வானளாவிய ஒரு கட்டடத்தை திட்டமிட முடியாது.
An architect who has got experience only can design a skyscraper.
அனுபவம் உள்ள ஒரு கலை வல்லுநன் தான், கட்டடக்கலை வல்லுநர் தான் அதை தீர்மானிக்க முடியும்.
God is the architect who has designed your life.
உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்தவர், திட்டமிடினவர் கர்த்தர் தான். அந்த
கலைஞர், டே யூ வர் பார்ன் அகேன்,
நீ மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து,
தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆன் எர்த்,
இந்த பூமியிலே நீ வாழும் கடைசி நாள் வரை,
whether it is your death or the coming of Christ,
உன்னுடைய மரணமோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ, எது முன்னதாக நிகழப் போகிறதோ,
till the topmost brick of this building God has made a plan.
இந்த கட்டடத்தின் கடைசி உச்சியிலே இருக்கக்கூடிய செங்கல் வரை ஆண்டவர் தான் திட்டமிட்டு இருக்கிறார்.
That's what it says here.
அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம்.
Prepared certain works for you beforehand that you should walk in them.
அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளின் நற்கரிகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது.
It also says in Psalm 139.
சங்கீதம் 139-லே வேதம் சொல்கிறது.
In Psalm 139 David says these words.
சங்கீதம் 139-லே தாவீது இந்த வசனங்களை சொல்கிறார்.
That before I was born,
நான் பிறப்பதற்கு முன்பதாகவே,
verse 13, you wove me in my mother's womb.
என் தாயின் கர்ப்பத்திலே நீர் என்னை காப்பாற்றினீர்.
And there you made me.
அங்கே நீர் என்னை உண்டாக்கினீர்.
And then in verse 16, all the days that were ordained for me were written in your book before I was even born.
நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்திலே எழுதியிருந்தது என்று 16 வசனத்திலே
வாசிக்கிறோம். You and I don't know how long we're going to live on this earth.
நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது.
We may know the date of our birth.
நம்முடைய பிறப்பின் நாள் நமக்கு தெரியும்.
But we don't know the date of our death.
ஆனால் நாம் இறக்க போகிற நாள் நமக்கு தெரியாது.
We don't know how many days we're going to live on this earth.
இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூமியில வாழ போகிறோம் என்று நமக்கு தெரியாது.
This verse says.
ஆனால் இந்த வசனம் சொல்கிறது.
It's already written in God's book in heaven.
பரலோகத்திலே தேவனுடைய புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது.
Exact number of days.
எவ்வளவு நாட்கள் உயிர் வாழ போகிறேன்.
It's like a diary with a page for every day.
ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பக்கம் இருப்பது இருக்கிற டைரியை போல.
And in that book it is written what I should be doing with my earthly life.
அந்த புத்தகத்திலே நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
God has got a plan for your life.
தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
And if you humbly seek him,
நீ தாழ்மையாய் அவரை தேடும்பொழுது,
day by day he will show you that plan.
ஒவ்வொரு நாளும் நாள் செல்ல செல்ல அவர் அந்த திட்டத்தை உங்களுக்கு காண்பிப்பார்.
You know, just like the Israelites were led day by day by the pillar of cloud.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மேகஸ்தம்பத்தினாலே வழிநடத்தப்பட்டது போல,
when they left Egypt they did not know where they were going.
அவர்கள் ஈஜிப்தை விட்டு வெளியே வந்தபோது எங்கே போகிறோம் என்பதை அறியாது இருந்தார்.
God had a particular route for them to follow.
அவர்கள் பின்பற்றும்படியாக தேவன் ஒரு குறிப்பிட்ட பாதையை நியமித்திருந்தார்.
Bible says he did not take them by the shortest route to the land of Canaan.
அந்த கானான் தேசத்துக்கு இருக்கக்கூடிய குறுகிய வழியிலே அவர்களை கூட்டி செல்லவில்லை.
God does not always take us by shortcuts.
தேவன் எப்பொழுதுமே நம்மை குறுக்கு வழிகளிலே எடுத்து செல்லுகிறதில்லை.
He takes us by the best path.
அவர் மேன்மையான பாதை வழியாக நம்மை எடுத்து செல்கிறார்.
The best path may be a longer path.
மேன்மையான பாதை என்பது ஒரு நீண்ட பாதையாக கூட இருக்கலாம்.
Every day was planned for the Israelites.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் தேவன் திட்டம் பண்ணியிருந்தார்.
For 2 years.
2 ஆண்டுகள்.
But they disobeyed God.
ஆனால் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள்.
God changed his plan. And they had to spend another 38 years in the wilderness.
ஆகவே தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றினபடியால் இன்னொரு 38 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தில் செலவழிக்க வேண்டியதாயிருந்தது.
That was not God's original plan.
அது தேவனுடைய முதலாவது திட்டம் அல்ல.
God's original plan was that in 2 years they should reach Canaan and enter the land.
தேவனுடைய உண்மையான திட்டம் என்னவென்றால், 2 ஆண்டுகளிலே அவர்கள் கானான் தேசத்தை அடைய வேண்டும், அதிலே போக வேண்டும் என்று.
They did not know that when they left Egypt.
எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தபோது இதை அவர்கள் அறியாதிருந்தார்கள்.
All they had to do was follow the pillar of cloud.
அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மேகஸ்தம்பத்தை பின்பற்றுவதுதான்.
When the cloud stopped, they stopped.
மேகஸ்தம்பம் நிற்கும் பொழுது இவர்கள் நிற்க வேண்டும்.
They moved.
அது செல்லும்
பொழுது
ஒவ்வொரு நாளாக அது அவர்களை வழிநடத்திக் கொண்டே இருந்தது.
Safest path.
பாதுகாப்பான பாதையின் மூலமாக
they had all their needs provided.
அவளுடைய எல்லா தேவைகளும் அங்கே கொடுக்கப்பட்டது.
All their sicknesses were healed.
அவளுடைய எல்லா வியாதிகளும் குணமாக்கப்பட்டது.
And then one day in God's perfect plan after 2 years they reached the borders of the promised land.
தேவனுடைய பரிபூரண திட்டத்தின்படி 2 ஆண்டுகள் கழித்து தேவன் வாக்குத்தத்தமடைந்த கானான் தேசத்தின் எல்லை அடைந்தார்கள்.
That you read in Numbers chapter 13.
இதை எண்ணாகமம் 13 அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். Then God's plan was the pillar of cloud should lead them into the promised land.
அதற்கு பிறகு தேவனுடைய திட்டமானது அந்த மேக ஸ்தம்பமானது அவளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்பது.
At that point they disobeyed God.
ஆனால் அந்த கட்டத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல்
போய்விட்டார். Now you cannot fulfill my perfect plan.
இப்பொழுது என்னுடைய பரிபூர்ண திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது.
I will not cast you away.
ஆனாலும் உங்களை நான் விட்டுவிட போவதில்லை. ஆனாலும் உங்களை நேசிக்கிறேன்.
So now you have to go to plan B.
இப்பொழுது B என்றதான திட்டத்துக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டும்.
Second best.
இரண்டாவது மேன்மையான இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுற்ற
வேண்டும்.
பிறகு மீண்டும் அந்த மேக ஸ்தம்பம் அவளை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும்
God has got a perfect plan for our life.
தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக பரிபூர்ண திட்டத்தை வரைபடத்தை வைத்திருக்கிறார்.
Obey him day by day.
ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது
you can make the best use of your earthly life.
உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சிறந்த விதத்திலே நீங்கள் கழிக்கலாம்.
Many of us don't realize that time is like money.
நேரம் என்பது பணத்தை போல இருக்கிறது என்பதை நம்ம அனைவரும் உணராமல்
இருக்கிறோம்.
ஒரு நாளில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியையும் நீங்கள் 1 ரூபாய் என்று கணக்கு போட்டால் ஒரு நிமிஷத்தை 60 ரூபாய் என்று நீங்கள் கணக்கு செய்தால் 60 நிமிஷம்
becomes 3,600 rupees
3,600 rupees இருக்கிறது.
And like that in one day
இதுபோல ஒரு நாளிலே
how much money it becomes
எவ்வளவு பணமாய் இருக்கிறது.
75,000 rupees nearly 1 lakh in one day
25,000 rupees கிட்டத்தட்ட ஒரு நாளில 1 லட்சம் ரூபாய்.
So think that you have got 1 lakh of rupees to spend every day.
அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலவழிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
What a lot of money that is.
எவ்வளவு அதிகமான பணம் பாருங்கள்.
And if you don't know how to invest money
இந்த பணத்தை எப்படி மூலதனம் செய்வது என்று தெரியாவிட்டால்
somebody whom you can trust
யாரை நீங்கள் நம்புகிறீர்களோ
you say you know better and I can trust you can you invest this money for me
உங்களுக்கு இந்த பணத்தை மூலதனம் செய்வதை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் எனக்காக இதை நீங்கள் மூலதனம் செய்ய முடியுமா
tell me how to invest it
அல்லது இந்த பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்று சொல்ல முடியுமா
and when he tells you how to invest it you get the maximum profit out of it
அவர் சொல்லுகிற விதமாக நீங்கள் முதலீடு செய்தால் அதில் அதிகபட்ச லாபம் உங்களுக்கு கிடைக்கும்
and if we can give our life to God like that
இதுபோல நம்முடைய ஜீவியத்தை வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம்
I want to give my life to you
ஆண்டவரே வாழ்வை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன்
tell me how to spend my days
என்னுடைய நாட்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும்
allowed me to be in India at this time
இந்தியாவிலே இந்த காலகட்டத்தில் இருக்கும்படியா நீர்தான் அனுமதித்தீர்
there must be a purpose
அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்
and it must be that I must be a witness for you
அது என்னவென்றால் நான் உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான்
it says in Acts 1 verse 8 that we have to be witnesses to the ends of the earth
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்
என்று
அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை
and in Matthew 28:19
மத்தேயு 28:19
says we must make disciples in every nation
எல்லா நாடுகளிலேயும் நாம் சீஷர்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்
that is clear for all of us
அது நம் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கிறது
you are born in India you're living in India at this time because God wants you to be a witness here
நீங்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கிறீர்கள் இப்பொழுது இங்கே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம்
that is not a mistake that God allowed you to be living here now
இங்கே இப்பொழுது நீங்கள் வாழ்வதற்கு தேவன் அனுமதித்தது ஒரு தவறு அல்ல
that means God wants you to be the salt of this country of India
இந்த இந்திய தேசத்தின் உப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்
you and I
நீங்களும் நானும்
we have to give taste to this country
இந்த தேசத்துக்கு நாம் ருசியை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்
we must let this country know that Jesus Christ is Lord
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை இந்த தேசம் அறியும்படிக்கு நாம் செய்ய வேண்டும்
the word in our hearts all the time
எப்பொழுதுமே இதுவே நம்முடைய இருதயத்தின் பாரமாக இருக்க வேண்டும்
I can say it has been a burden on my heart for many years now
அநேக ஆண்டுகளாக என்னுடைய உள்ளத்தின் பாரமாக இது இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும்
this land will know that Jesus Christ is Lord
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும்
God will use you and me to make this land know that Jesus Christ is Lord.
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக
இருக்கு. You and I can't do it.
நீங்களும் நானும் இதை செய்ய முடியாது.
We need God to do it through us.
நம் மூலமாக தேவன் தான் இதை செய்ய வேண்டும்.
God will not do it by himself.
தேவன் தனமாகவே இதை செய்ய மாட்டார்.
We cannot do it by ourselves.
நாமாகவே நாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது.
But he uses us.
ஆனால் அவர் நம்மை பயன்படுத்துகிறார்.
You know when Jesus did his miracles, you read.
இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் வாசிக்கும்
பொழுது, particularly in John's gospel,
குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில்,
there are many things he could have done on his own.
அவராகவே பல காரியங்களை செய்திருக்கலாம்.
He could have produced wine in the marriage in Cana from air, from nothing.
ஒன்றுமில்லாமல் இருந்து அல்லது காற்றிலிருந்து தேவன் திராட்சை ரசத்தை காண ஒரு கல்யாணத்தில் உண்டாக்கியிருக்கலாம்.
He could have filled those water pots with wine just by speaking a word.
ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த கற்றாடியிலே திராட்சை ரசத்தை நாளை நிறைத்திருக்கலாம்.
But then there would have been no cooperation of other people with him.
அப்படி இருக்குமேயானால் மற்ற ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பங்காளர் திட்டம் இருந்திருக்காது.
Jesus always wants to do things along with us.
எப்பொழுதுமே இயேசு நம்மோடு கூட சேர்ந்து இறைந்து காரியங்களை செய்ய விரும்புகிறார்.
He told the servants, you fill it with water and I will turn it into wine.
ஆகவே வேலைக்காரர்களை பார்த்து நீங்கள் தண்ணீரை இந்த ஜாடியில் நிரப்புங்கள், நான் அவைகளை திராட்சை ரசமாய்
மாற்றுவேன்.
அப்போது இருவரும் கூட்டாக சேர்ந்து செய்கிற காரியமாக இருக்கிறது.
They did the easy part and Jesus did the difficult part.
அவர்கள் எளிமையான ஒரு பகுதியை செய்தார்கள், இயேசு கடினமான ஒரு பகுதியை செய்தார்.
When he fed the 5,000.
5,000 பேரை போஷிக்கும் பொழுது,
he could have produced loaves and fishes from nothing.
ஒன்றுமில்லாமலிருந்து அவர் அப்பங்களையும் மீன்களையும் உண்டாக்கி இருக்க முடியும்.
There would be no cooperation.
அப்படியானால் இருவரும் கூட்டாக சேர்ந்து செய்திருக்க முடியாது.
He took a little boy.
ஆகவே ஒரு சிறு பையனை கூப்பிட்டார்.
It's wonderful that Jesus can work with little boys.
சிறு பையன் மூலமாகவும் இயேசு கிரியை செய்ய முடியும் என்பதை அறிவது ஆச்சரியமாக இருக்கிறது.
Some of you little boys, Jesus can use you.
சிறு பையன்மார்களே, தேவன் இயேசு உங்களை பயன்படுத்த முடியும்.
If you give everything you have to Jesus, just like that boy gave his 5 loaves and 2 fish.
அந்த சிறு பையன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த இயேசுக்கு கொடுத்தது போல நீங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீர்களானால்,
then Jesus took that.
இயேசு அதை எடுத்து
multiplied.
அதை திரளாக
பெருகப்படுகிறார்.
மீண்டும் இயேசு அங்கே ஒரு கூட்டுறவை நாடுகிறார்.
He does not do it on his own.
அவர் தாமாகவே அதை செய்வதில்லை.
Or for example,
அல்லது உதாரணமாக,
you take the raising of Lazarus from the dead.
லாசரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Also,
அங்கேயும் கூட
the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
you do the easy part.
நீங்கள் எளிமையான பகுதியை செய்யுங்கள்.
Roll away the stone.
கல்லை புரட்டி தள்ளுங்கள்.
I will do the difficult part, raising him from the dead.
அவனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய கடினமான பகுதியை நான் செய்கிறேன்.
If Jesus can raise a man from the dead with a word, I'm sure he can roll away a stone also with a word.
மரித்த ஒரு மனிதனை வார்த்தையினாலே உயிரோடு இயேசு எழுப்ப முடியும் என்று சொன்னால், கண்டிப்பாக வார்த்தையினாலே கல்லை புரட்டி இருக்கலாம்.
Why did he ask them to roll away the stone?
ஏன் அவர்களை கல்லை புரட்ட சொன்னார்?
Because he wanted a cooperation.
ஏனென்றால் மனிதனோடு கூட இணைந்து செய்ய முடியாய் விரும்பினார்.
When the disciples were fishing,
சீஷர்கள் எல்லாரும் அங்கே மீன் பிடிக்க போகும்போது,
21 and they got no fish.
யோவான் 21 அதிகாரத்திலே ராவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கவில்லை.
Jesus came.
அப்போது இயேசு வந்தார்.
He could have filled the boat with fish automatically with a word.
ஒரு வார்த்தை மூலமாக அந்த படகை மீன்களால் நிரம்ப என்று சொல்லியிருந்தார்.
No cooperation.
அப்படியானால் மனிதனும் தேவனும் இணைந்து செய்கிற காரியம் இருந்திருக்காது.
So he said,
ஆகவே அவர் சொல்கிறார்,
the easy part.
நீங்கள் எளிமையான பகுதியை செய்யுங்கள்.
Throw the net inside.
வலையை உள்ளே போடுங்கள்.
In the sea.
கடலிலே போடுங்கள்.
I will fill it with fish.
நான் அதை மீன்களினால் நிரப்புவேன்.
That is always God's way.
எப்பொழுதுமே தேவனுடைய வழியாக.
Jesus says, take my yoke upon you.
என் நுகத்தை உங்கள் மீது எடுத்துக்கொள்ளுங்கள்.
It's like 2 bullocks under one yoke.
ஒரு நுகத்தடிக்கு கீழாக 2 காளைமாடுகள் இருப்பது போல.
Jesus puts his shoulder on one end of the yoke.
அந்த நுகத்தின் ஒரு முனையில இயேசு தன்னுடைய தோளை வைக்கிறார்.
He says, you put your neck under the other.
உன்னுடைய கழுத்தை அந்த நுகத்தின் மறுமுனையில வைத்துக் கொள் என்று சொல்கிறார்.
Let's do this together.
நாம் இருவரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்கிறார். உதாரணமாக,
praying for India.
இந்தியாவுக்காக ஜெபிப்பது.
Why do we need to pray? God can do it all by himself.
தேவனே தாமாக எல்லாவற்றையும் செய்து விடுவாரே, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்?
He can do that.
அவரால் செய்ய முடியும்.
He created the world without anybody's help.
யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த உலகங்களை உண்டாக்கினார்.
But when he made the wine in Cana, he needed somebody's help.
ஆனால் கானா ஊரிலே அங்கே திராட்சை ரசத்தை உண்டு பண்ணும் பொழுது யாருடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது?
All the stars without anybody's help.
யாருடைய உதவியும் இல்லாமல் நட்சத்திரங்கள் உண்டாக்கினார்.
But when he fed the 5,000, he needed a little boy's help.
ஆனால் 5,000 பேரை போஷிக்கும் பொழுது சிறு பையனுடைய உதவியை அவர் நாடினார்.
And when he wants to do something in India, he needs your help and my help.
ஆகவே இந்திய தேசத்தில் தேவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் உங்களுடைய என்னுடைய உதவியை நாடுகிறார்.
Not because he needs it.
அவருக்கு அது தேவை என்பதனாலே அல்ல.
But listen to this.
கவனித்து கேளுங்கள்.
Because he wants to give you and me the privilege and honor of being his co-worker.
அவருடைய உடன் பங்காளியாய் உடன் வேலையாளாய் நாம் இருக்கக்கூடியதான பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கொடுக்க முடிக்காய் எப்படி செய்கிறார்.
Suppose I'm carrying a small table from one room to the other in my house.
என்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு ஒரு டேபிளை தூக்கி செல்கிறேன்.
And my 2-year-old boy says,
என்னுடைய 2 வயது பையன் சொல்கிறான்,
Daddy, I want to help you carry this table.
அப்பா, இந்த மேஜையை தூக்குவதற்கு நானும் உதவி செய்ய விரும்புகிறேன்.
What will I say?
நான் என்ன சொல்வேன்?
I know he cannot help me very much.
அவன் அதிகமாக எனக்கு உதவி செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும்.
I say, no, go away.
வேண்டாம், நீ போ என்று சொல்லிவிட்டால்
I will discourage him.
நான் அவனை சோர்வடைய
செய்வேன்.
சொல்லுகிறேன்,
my son, let's take this together.
ஆம் மகனே, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மேஜையை தூக்கி செல்வோம்.
All the way.
நான் எல்லா முழு கலத்தையும் நான் தூக்குகிறேன்.
He holds one end of the table.
அவன் அந்த மேஜையினுடைய ஒரு முனையை பிடிக்கிறான்.
We walk across to the other room.
நாங்கள் அப்படியே அடுத்த அறைக்கு செல்கிறோம்.
He has the tremendous joy of feeling that he and daddy took the table to the other room.
அவனும் அவனுடைய அப்பாவும் இந்த மேஜையை அடுத்த அறைக்கு தூக்கி சென்றார்கள் என்ற பெரிய சந்தோஷத்தை அவன் வைத்துக் கொள்கிறான்.
That is the joy God wants to give us.
இந்த சந்தோஷத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்.
Every work he does on earth, he says, let's do it together.
இந்த பூமியில் அவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் நாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார்.
God sent an angel to the house of Cornelius.
கொர்னேலியு வீட்டிற்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பினார்.
Did the angel know the gospel?
தூதனுக்கு சுவிசேஷம் தெரியுமா?
Of course he knew the gospel.
கண்டிப்பாக தெரியும்.
That Christ died for the sins of the world.
கிறிஸ்து உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தார். உயிரோடு எழுந்தார்.
Repent of your sins.
உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள்.
The angel could have preached it much better than Peter or anybody else.
பேதுருவோ மற்ற யாரை காட்டிலும் தேவதூதன் அருமையாக பிரசங்கித்திருந்திருப்பான்.
There was no sin in that angel.
ஏனென்றால் அந்த தூதனிலே பாவமே இல்லை.
Then why didn't God allow the angel to preach the gospel to Cornelius?
ஏன் கொர்னேலியுவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தூதனுக்கு அனுமதிக்கவில்லை?
You know why?
ஏன் தெரியுமா?
Because he had no experience of salvation.
அவனுக்கு இரட்சிப்பின் அனுபவம் இல்லை.
The law of God is you cannot preach what you have not experienced.
நீ எதை அனுபவிக்கவில்லையோ அதை பிரசங்கிக்க முடியாது என்பதுதான் தேவனுடைய பிரமாணம்.
That is a law.
அது ஒரு பிரமாணம்.
That is a warning.
இது ஒரு எச்சரிக்கை.
You must never preach what you have not experienced.
நீ எதை அனுபவிக்கவில்லையோ அதை ஒரு காலம் பிரசங்கிக்க கூடாது.
Preachers today are preaching what they have not experienced.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் தாங்கள் அனுபவிக்காத காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் வெறும் கோட்பாடுகள் தான்.
God did not allow that angel to preach what he knew but which he had not experienced.
அந்த தூதன் தான் அறிந்திருந்தான் ஆனால் தான் அனுபவிக்கவில்லை. ஆகவே அவனை பிரசங்கிக்க தேவன்
அனுமதிக்கவில்லை.
நீ ஒன்று ஒருவரை அறிந்திருக்கிறான்.
You can't preach until you experience.
அதை அனுபவிக்காத வரையில் அதை பிரசங்கிக்க முடியாது.
That's what you learn in Acts chapter 10.
இதைத்தான் அப்போஸ்தலர்கள் நடுவில் 10 அதிகாரத்திலே நீ கற்றுக்கொள்கிறாய்.
God did not allow that angel to preach what he knew.
தூதனுக்கு தெரிந்த காரியத்தை பிரசங்கிக்க தேவன் அனுமதிக்கவில்லை.
He could preach it very well.
அவன் முன்னே மிக நன்றாக பிரசங்கித்திருக்க முடியும்.
Because he had not experienced.
அவன் அதை அனுபவிக்கவில்லை.
So even if it means waiting a few days, God says you have to wait, Peter has to come.
ஆகவே ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லை, பேதுரு ஒருவா நீங்கள் காத்திருக்க.
Because there's a cooperation there.
அங்கே ஒரு கூட்டுறவு இருக்கிறது.
God and man.
தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு இணைவு.
And so when we think of the need in a country like India.
ஆகவே இந்திய தேசத்தை போல ஒரு நாட்டினுடைய தேவையை பற்றி பார்க்கும்போது,
you think God loves India?
தேவன் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். நேசிக்கிறார்.
Christ died for the sins of all the 100 crore people in India.
இந்தியாவிலே உள்ளதான 100 கோடி மக்களுக்காக அவருடைய மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார்.
Do you think the Lord is sad when he sees the pathetic condition of many Christians in India?
இந்திய தேசத்திலே அநேக கிறிஸ்தவ மக்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்க்கும்போது ஆண்டவர் துக்கமாக இருக்கிறார் என்று
கேட்கலாம். God is sad when he sees the number of Christian preachers in India who love money.
பணத்தை நேசிக்கிற துணியோ கிறிஸ்தவ பிரசங்கியர்களை தேவன் பார்க்கும்போது துக்கப்படுகிறார் என்று
கேட்கலாம். He is sad.
அவர் கோபமா இல்லை, துக்கமா இருக்கிறார்.
If my son goes and does things in a bad way and brings a bad name to me,
என்னுடைய மகன் ஒரு கெட்ட காரியத்தை செய்து எனக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்தால்,
that brings a bad name to me and I feel sad my son is doing such a thing.
ஐயோ, என்னுடைய மகன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறானே என்று சொல்லி எனக்கு அதிகமான துக்கத்தை கொண்டு வருகிறது.
The name of Jesus Christ is dishonored in India today.
இந்திய தேசத்திலே இன்றைக்கு இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது தெரியுமா? எப்படி தூஷிக்கப்படுகிறது?
By the non-Christians.
கிறிஸ்தவன் அல்லாதவர்களினாலே அல்ல.
நோ நான் கிறிஸ்டியன் கேன் டிஸ்ஆனர் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
எந்த கிறிஸ்தவன் அல்லாதவனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்க முடியாது.
ஒன்லி தோஸ் ஹூ டேக் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ கேன் டிஸ்ஆனர்.
இயேசுவின் நாமத்தை எடுக்கிறவன் மட்டுமே அதை தூஷிக்க முடியும்.
மை சன் ஹஸ் காட் மை நேம், தட்ஸ் வை ஹீ கேன் டிஸ்ஆனர்.
என்னுடைய மகனுக்கு என்னுடைய பெயர் இருக்கிறது, ஆகவே தான் என்னுடைய பெயருக்கு கெட்ட பெயர் உண்டாக்குகிறான்.
Somebody else's son cannot dishonor my name.
வேறு ஒருவருடைய மகன் எனக்கு கெட்ட பெயர் கொண்டு வர முடியாது.
So remember this.
ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Who is dishonoring the name of Christ in India?
இந்திய தேசத்தில் இன்றைக்கு யார் இயேசுவின் நாமத்துக்கு தூஷணம் கொண்டு வருகிறது?
Listen.
கவனித்து கேளுங்கள்.
கிறிஸ்டியன்ஸ் ஹூ டோன்ட் சீக் டு லிவ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததைப் போல வாழ முயற்சிக்காதவர்கள்.
கிறிஸ்டியன்ஸ் ஹூ பிஹேவ் லைக் தி டெவில்.
பிசாசை போல நடந்து கொள்கிற கிறிஸ்தவர்கள்.
கிறிஸ்டியன்ஸ் ஹூ லிவ் ஜஸ்ட் லைக் அதர் வேர்ல்ட்லி பீப்பிள்.
உலக ஜனங்களைப் போல வாழக்கூடிய வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மூலமாக.
கிறிஸ்டியன்ஸ் ஹூ லிவ் இன் சின்.
பாவத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மூலமாக.
ஆர் லிவிங் ஃபார் தி வேர்ல்ட்.
உலகத்துக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மூலமாக.
சே தே பிலாங் டு ஹெவன் பட் லிவ் ஜஸ்ட் லைக் அதர் வேர்ல்ட்லி.
நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன் என்று சொல்லிக்கொண்டு உலக ஜனங்களைப் போல வாழ்கிறவனாலே கிறிஸ்துவ நாமம் தூஷிக்கப்படுகிறது.
God is sad.
தேவன் துக்கமா இருக்கிறார்.
The name of Jesus Christ is dishonored in India.
இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்தியாவில் கனவீனப்படுத்தப்படுகிறது.
So the Lord says.
ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார்.
Who will share my burden?
என்னுடைய பாரத்தை யார் சுமக்க போகிறார்?
You have a willingness to share that burden God has.
தேவனுக்கு இருக்கிற அந்த பாரத்தை நீயும் சேர்ந்து சுமக்க போகிறாயா?
And you say, Lord, what can I do?
ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்?
You know the apostle Paul when he was converted.
அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்பின பொழுது,
he asked the Lord a very good question.
ஒரு நல்ல கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்டான்.
We read in Acts chapter 9.
அப்போஸ்தலனுடைய 9 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
What will you have me to do?
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்?
That's a very good prayer to pray.
இது ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெபம்.
Lord, what do you want me to do?
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்?
You will pray that prayer sincerely.
இந்த ஜெபத்தை உண்மையாக ஜெபிப்பாயானால்
just now.
இப்பொழுதல்ல.
Right now and every day also.
இப்பொழுது மட்டுமல்ல எப்போ ஒவ்வொரு நாளும்.
Not only now.
இப்பொழுது மட்டுமல்ல.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Lord,
ஆண்டவரே
I don't want to do my will.
என் சுத்தத்தை நான் செய்ய விரும்பவில்லை.
What will you have me to do?
நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்?
Remember this my friends.
என் நண்பர்களே இதை நான் நினைவில் வைத்துக்
கொள்ளுங்கள். God can make a better investment with your life than you can yourself.
நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையை முதலீடு செய்வதை காட்டிலும் தேவன் சிறந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முதலீடு செய்ய முடியும்.
I have discovered that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
I gave my life totally to God 45 years ago.
45 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தேன்.
20 years old.
நான் 20 வயதாக இருக்கும்போது.
One of the things that really gripped my heart at that time.
அந்த நாளிலே என் இருதயத்தை பற்றி பிடித்த ஒரு காரியம் என்னவென்றால்
the truth that God has a plan for my life.
தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற சத்தியம்தான்.
I did not know at that time what wonderful things God would do through me in the next 45 years.
அடுத்த 45 ஆண்டுகளாக தேவன் என் மூலமாக என்ன அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்வார் என்ற அன்றைக்கு அறியாமலே
He would teach me from his word. I did not know.
அவருடைய வார்த்தையிலிருந்து என்னெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அந்த நாளில் எனக்கு தெரியவில்லை.
Like the pillar of cloud led the Israelites day by day.
இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறது போலவே
let me day by day.
தேவனும் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தினார்.
I was working in the navy.
நான் கப்பற்படையில் வேலை செய்து கொண்டிருந்தேன்.
I never thought I would leave the navy and do the Lord's work.
நான் கப்பற்படையின் வேலையை விட்டுவிட்டு நான் தேவனுடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்வேன் என்று எண்ணி கூட பார்க்கவில்லை.
God didn't show me that at the beginning.
ஆரம்பத்தில் தேவன் அதை எனக்கு காண்பிக்கவில்லை.
He showed me that 5 years after I was converted.
நான் மனம் திரும்பி 5 வருஷங்கள் கழித்து தான் தேவன் அதை வெளிப்படுத்தினார்.
Day by day by day by day he sees whether we are faithful.
ஒவ்வொரு நாளும் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார்.
You know it's just like when a child goes to school.
ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போவது போல.
One day he may get a PhD.
ஒரு நாளிலே ஒரு PhD பட்டத்தை வாங்கிவிடுவார்.
Right now he is only 4 years old and he is in the nursery class.
அவன் இப்பொழுது 4 வயதுதான் ஆகிறது. அவன் LKG பள்ளியில் இருக்கிறான்.
What should he do?
அவன் என்ன செய்ய வேண்டும்?
He doesn't have to think about PhD now.
அவன் இப்பொழுதே PhD பற்றி எண்ணி பார்க்க தேவையில்லை.
Let him go and learn ABC.
இப்பொழுது போய் ABC கற்றுக்கொள்ளட்டும்.
Little by little, day by day by day, one day he get his PhD.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் படிக்க ஒரு நாளிலே PhD பட்டத்தை பெற்றுக்
கொள்வான்.
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம்.
Little by little, he wants to do a wonderful thing with you.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக தேவன் அற்புதமான கிரியை உங்கள் மூலமாக செய்ய
விரும்புகிறார்.
ஆகவே நம்முடைய தேசத்துக்காக மன்றாடுவதை நினைக்கும் பொழுது
prayer at all
அல்லது ஜபத்தை குறித்து எண்ணும்பொழுது
I want to show you a verse in Psalm 66.
சங்கீதம் 66-ல் உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன்.
Praying to God is like speaking on a telephone.
தேவனுக்கு ஜெபிப்பது தொலைபேசியிலே பேசுவது போல.
That's the best illustration of prayer is speaking on a telephone.
ஜெபத்திற்கு மிக சிறந்த நேர்த்தியான விளக்கம் ஒரு தொலைபேசியில் பேசுவது போல.
A telephone has got two pieces.
ஒரு தொலைபேசியிலே இரண்டு பகுதிகள் இருக்காது.
Ear piece and mouth piece.
காதிலே வைக்கக்கூடிய ஒரு பகுதி, வாயிலே வைக்கக்கூடிய ஒரு பகுதி.
That means you hear and you speak.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் காதால் கேட்கிறீர்கள், வாயால் பேசுகிறீர்கள்.
Now many people think prayer is only speaking.
அநேகர் நினைக்கிறதெல்லாம் ஜெபம் என்றால் பேசுவது மட்டும்தான்
என்று. That's not true.
அது மெய்யல்ல.
A very important prayer, part of prayer is listening.
ஒரு ஜெபத்தின் முக்கியமான பகுதி கவனித்து கேட்பது.
In Luke 10:42,
Luke 10:42
we read that Mary was sitting at Jesus' feet listening to his word.
மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டாள் என்று பார்க்கிறோம்.
She wasn't speaking.
அவள் அங்கே பேசவில்லை.
She was listening.
அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
one thing is needful in life.
வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே.
Not two.
இரண்டல்ல.
One thing.
ஒன்று.
And Mary has chosen that good part.
மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள்.
What is that?
அது என்ன?
Listening.
கவனித்து கேட்பது.
Do you know when Samuel was a little boy?
சாமுவேல் சிறு பையனா இருந்தான்.
He heard somebody calling him Samuel, Samuel.
சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டான்.
He thought it was the high priest Eli.
அங்கே அந்த பெரிய ஆசாரியன் ஏலி கூப்பிடுகிறான் எண்ணினான்.
It wasn't Eli.
அது ஏலி அல்ல.
Eli realized the Lord was calling him.
ஏலி தேவன் தான் அவனை கூப்பிடுகிறார் என்பதை உணர்ந்தான்.
So he told the little boy.
அது சிறு பையனுக்கு சொன்னார்.
Next time you hear that voice.
அடுத்த முறை இந்த சத்தத்தை கேட்கும்போது.
Say like this.
இப்படி சொல்.
Speak Lord.
அல்லவே பேசு.
Your servant is listening.
அடியேன் கேட்கிறேன்.
Do you know that God wants to speak to you also like he spoke to Samuel?
Samuel indre pesunadhu polave devu unnodu kuda pesa virumbura endru nee arivaya?
You must listen. That is a very important part of prayer.
Ala jabathinte mukhyamana pagudhi nee gavanithu ketta vendum.
Do you want to be a blessing to God in India?
India vile devulukku nee aashirvadama irukka vendum endru virumbugiraya?
Listen to Luke 10:42.
Luke 10:42 ee kettu
paarungal. Everything is needful.
Theviyanadhu ondre.
Listen first.
Mudhalavathu gavaningal.
You know, when you speak on a telephone.
Oru tholaipesiyil neenga pesumbodhu
if you are the most important more important person the other
person at the other end is a small boy or something.
நீங்கள் தான் முக்கியமான நபர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அடுத்த பகுதியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவன் சிறு பையன் என்று வைத்துக்கொள்வோம்.
You will speak more.
நீங்கள் தான் அதிகமாக பேசுவீர்கள்.
You listen less.
நீங்கள் குறைவாக கேட்பீர்கள்.
But if the person at the other end is a very important person or a very godly person.
மறுமுனையில் பேசிக் கொண்டிருக்கிற நபர் ஒரு முக்கியமான நபர் அல்லது தேவபக்தியில் ஒரு மனிதன் என்றால்,
What will you do?
அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You will listen more.
நீங்கள் அதிகமாக கேட்பீர்கள்.
If he is a much older person.
அவர் வயதிலே முதிர்ந்தவராக இருந்தால்,
A mature person.
முதிர்ச்சி அடைந்தவராக இருந்தால்,
More godly person.
தேவபக்தியில் மனிதராக இருந்தால்,
You will listen.
நீங்கள் கவனித்து
கேட்பீர்கள். You will also say something, but it will be much less than what you hear.
நீங்களும் கூட பேசுவீர்கள், ஆனால் நீங்கள் கேட்பதை காட்டிலும் பேசுவது மிக குறைவாக இருக்கும்.
I'm sure you agree there.
இதை ஒத்துக்கொள்ளீர்கள் என்று நம்புகிறேன்.
Think that at the other end of the telephone is God Almighty himself.
இப்போது அந்த தொலைபேசியின் மறுமுனையிலே அங்கே இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
You tell me, should you speak more or listen more?
இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டுமா அதிகமாக பேச வேண்டுமா?
For me,
எனக்கு
the most important part of prayer is listening.
ஜெபத்தின் மிக முக்கியமான பகுதி என்பது கேட்கும் பகுதி.
When I listen well, I don't have to speak much.
நான் நன்றாக கவனிக்கிறவனாக இருந்தால் அதிகமாக பேச
தேவையில்லை.
சிலர் எப்படி இருக்காங்க தெரியுமா?
They start talking, they cannot close their mouth.
பேச ஆரம்பித்து விட்டால் வாயை மூட தெரியாது.
Even very important people are sitting in the room, they keep on speaking.
அருகில் முக்கியமான நபர் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
Some people pray also like that.
சிலர் அப்படித்தான் ஜெபிக்கிறார்கள்.
No time to listen to Almighty God.
சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை.
It is arrogance.
அது ஒரு அகம்பாவம்.
The Bible says that Jesus spent all night in prayer.
இயேசு முழு இரவிலும் ஜெபத்திலே கழித்தார் என்று வேதம் சொல்கிறது.
He was speaking for 12 hours.
அவர் 12 மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்திருப்பாரா?
Not at all. He was listening.
அவர் கவனித்துக் கொண்டிருந்தார்.
You read in Luke 6, he was listening. Who should I select as my apostle?
என்னுடைய அப்போஸ்தலனாக யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய கவனித்து கேட்டார்.
Many hours listening and the next morning he selected the 12 apostles.
அநேக மணி நேரங்கள் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அடுத்த நாளிலே 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார்.
Many disciples and he didn't know which ones to choose.
அநேக சிஷ்யர்கள் அவருக்கு இருந்தாலும் யாரை அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை.
He spent all night in prayer.
அவர் முழு இரவும் ஜெபத்தில் செலவு செய்யும் பொழுது,
He wasn't keeping on saying, Father, show me which 12 I should select. Father, show me which 12 I should select. Father, show me which 12 I should select.
பிதாவே, எந்த 12 பேரை தேர்ந்தெடுப்பது? பிதாவே, எந்த 12 பேரை தேர்ந்தெடுப்பது? பிதாவே, எந்த 12 பேரை தேர்ந்தெடுப்பது என்று கேட்டுக்கொண்டே இருக்கவில்லை.
Sure, he said that, but he spent a lot of time listening.
அவர் கண்டிப்பாக அதை சொல்லியிருந்திருப்பார், ஆனால் அதிகமான நேரத்தை கவனிப்பதிலே செலவு செய்திருப்பார்.
It says about Jesus in Isaiah 50 and verse 4.
ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
The Father would wake him up every morning.
ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே அவரை எழுப்புவார் பிதா.
And he would listen like a disciple.
கற்றுக்கொள்கிறவர்களைப் போல அவர் கேட்கும்படி செவியை கேட்க
செய்கிறார்.
அந்த வசனத்திலே அவர் செவியை கவனிக்க செய்யும்
பொழுது அவருடைய
வழியிலே தேவையுள்ள மனிதர்களிடத்திலே அவர் பேசுவதற்கு வார்த்தை இருந்தது.
I remember reading that verse as a very young man.
நான் மிக வாலிபனாக இருந்தபொழுது இந்த வசனத்தை வாசித்தேன்.
I said, Lord, I want to be like that.
ஆண்டவரே, நான் இப்படி இருக்க
விரும்புகிறேன்.
இந்த உலகமானது தேவையுள்ள மனிதர்களால் நிறைந்திருக்காது.
I need to speak a right word to each person.
ஒவ்வொரு நபரிடத்திலேயும் சரியான வார்த்தையை நான் பேச வேண்டும்.
Everybody's need is not the same.
எல்லாருடைய தேவையும் ஒரே விதமாக அல்ல.
Patients who come to a doctor.
ஒரு மருத்துவரிடத்தில் வரக்கூடிய நோயாளிகளைப் போல.
A good doctor doesn't have one standard tablet to give every person.
ஒரு நல்ல மருத்துவர் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு ஒரே விதமான மாத்திரைகளை வைத்திருக்க
மாட்டார்.
அது அவருடைய வியாதியை பொறுத்திருக்கும்.
One sickness, he says, this is what you need to take.
ஒரு நோயாளிக்கு இந்த குறிப்பிட்ட வியாதி, இந்த மருந்தை சாப்பிடுங்க.
Another person has another sickness, he gives another medicine.
அடுத்த ஆளுக்கு வேறு வியாதி, வேறு ஒரு மருந்தை கொடுக்கிறார்.
That's what we read in Isaiah 50 verse 4.
இதை தான் இயேசாயா 54 வாசிக்கிறோம்.
The Lord had a right word for each person who came.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை தேவன் கொடுத்தார்.
The right word.
சமயத்துக்கேற்ற சரியான வார்த்தை.
How to get the right word for each person.
ஒவ்வொரு நபருக்கும் சரியான வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்வது?
How to get the right word for each sermon to we have to preach.
நாம் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் சரியான வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்வது?
You are not a preacher, there are still people you meet who come to your house or you meet in the office somewhere.
ஒருவேளை நீங்கள் பிரசங்கியாராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டிற்கோ உங்களுடைய அலுவலகத்துக்கோ தேவையில் இருக்கிறவர்கள் வருகிறார்கள்.
You must always have a word according to the need of those people.
அந்த ஜனங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்க வேண்டும்.
That you have to pray.
அதற்காக ஜெபிக்க வேண்டும்.
I don't mean speak.
பேச வேண்டும் என்றால்,
I mean listen.
நான் கவனிக்க வேண்டும்.
That is what we read in Isaiah 50 verse 4.
இதைத்தான் ஏசாயா 54 வாசிக்கிறோம்.
When Jesus woke up morning by morning.
இயேசு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கும்போது,
That verse says that the Father woke him up to listen first.
பிதாவானவர் அவரை கவனிக்கும்படியாக எழுப்புகிறார் அந்த வசனம்
சொல்கிறது. As soon as we wake up, we start praying.
நம்மிலே அநேகர் காலையில் எழுந்தவுடனே ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
That's not good.
அது நல்லதல்ல.
Unless you understand prayer as listening first.
ஜெபம் என்பது கவனிப்பதுதான் என்பதை விளங்கிக் கொள்ளும் வரைக்கும்,
dialing the telephone.
அந்த தொலைபேசியை டயலை சுத்துவது போல,
dialing God.
தேவனிடத்திலே நான் நம்பர்
எழுத்துவேன்.
அவர் இந்த தொலைபேசி எடுக்கிறார்.
ப்ளீஸ் லெட் ஹிம் ஸ்பீக் ஃபர்ஸ்ட்.
முதலாவது அவர் பேசட்டும்.
We are small people.
நாம் சிறிய ஜனங்கள்.
The Bible says in Ecclesiastes chapter 5.
பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
First 4 verses.
முதல் 4 வசனங்கள்.
God is in heaven.
தேவன் பரத்திலே இருக்கிறார்.
You are on earth.
நீ பூமியிலே இருக்கிறாய்.
Therefore let your words be few.
ஆகவே உடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக.
God speak and you listen.
தேவன் பேசட்டும் நீ கவனி.
You also speak.
நீயும் பேசு.
But he is more important.
அவர் மிக முக்கியமான நபர்.
Listen.
Domini.
And speak.
அதற்கு பிறகு பேசு.
One more thing.
இன்னும் ஒரு காரியம்.
Psalm 66.
சங்கீதம் 66.
And verse 18.
18ஆம் வசனம்.
It says here.
இங்கே சொல்லியிருக்கிறது.
If I regard sin in my heart, the Lord will not hear me.
என் இருதயத்திலே பாவத்தை வைத்திருந்தேனால் அவர் எனக்கு செவி கொடார்.
Then God will not hear my prayer.
அப்பொழுது தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்.
It doesn't say he will not answer my prayer.
அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை.
He will not even hear it.
அந்த ஜெபத்தை கேட்க கூட மாட்டாராம்.
There's no question of answering it.
கேட்கவே மாட்டார் என்று சொன்னால் பதில் எப்படி வரும்?
What does it mean?
இதனுடைய பொருள் என்ன?
The Lord will not hear.
தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்ற உடைய பொருள் என்ன?
See, that is like now you know caller ID is there in many telephones.
அநேக தொலைபேசிகளிலே caller ID என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அந்த போன் பில் அடிக்கும்போது
யூ கேன் சீ த நம்பர்.
அந்த யார் பேசுகிறார் என்று அவருடைய யார் தொலைபேசியில் பேசுகிறார் என்று அவருடைய நம்பரை பார்க்கலாம்.
இந்தியா யூ ஒன்லி கெட் த நம்பர்.
இந்தியாவிலே நமக்கு அந்த நம்பர் மட்டும் தான் வரும்.
இன் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா த நேம் ஆஃப் த பர்சன் ஆல்சோ கம்ஸ் தேர்.
அமெரிக்கா போன்ற நாடுகளிலே யார் பேசுகிறார் என்று அவருடைய பெயரும் கூட சேர்ந்து வரும்.
அண்ட் தென் யூ நோ ஹூ இஸ் காலிங்.
அந்த தொலைபேசி எண்ணை வைத்து யார் நம்மை கூப்பிடுறார் என்று நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
You can decide whether to pick up the phone, whether you want to speak to him or not.
இப்பொழுது அந்த நபரிடத்தில் பேசலாமா வேண்டாமா என்று தீர்மானித்து நீங்கள் அதற்கு அப்புறம் அந்த தொலைபேசி எடுக்கலாம்.
You dial God.
அதுவே நீங்கள் தேவனுக்கு டயல் செய்யும் பொழுது
God says, yeah, I know who that is.
ஆண்டவர் சொல்கிறார் இப்போது யார் என்னை கூப்பிடுகிறார் எனக்கு தெரியும்.
He hasn't forgiven somebody.
அவன் யாரோ ஒருவனை மன்னிக்கவில்லை.
I'm not going to pick up the phone.
நான் தொலைபேசி எடுக்க கூட மாட்டேன்.
He got angry with his wife and he has not apologized yet.
அவன் தன்னுடைய மனைவி மீது கோபமாக இருக்கிறான். அவன் இன்னுமாய் மன்னிப்பு கேட்கவில்லை.
I will not listen to him.
நான் உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்.
Pick up the phone.
நான் போனை எடுக்க கூட மாட்டேன்.
Cheated somebody with money and not return that money.
பணத்தில் யாரோ ஒருவரை ஏமாற்றி இருக்கிறான். அந்த பணத்தை இன்னுமாய் திரும்பி கொடுக்கவில்லை.
I will not pick up that phone.
நான் அந்த போனை எடுக்க மாட்டேன்.
If there is sin, it says here, even in your heart, the Lord will not hear you.
இருதயத்திலே இருந்தால் கூட பாவம் இருந்தால் கூட தேவன் உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது.
Think of so many people who are praying and praying. God is not even picking up the phone.
நிறைய பேர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அந்த போனை எடுப்பது கூட கிடையாது. ஏன்?
Because there is sin in their heart.
அவளை இருதயத்திலே பாவம் இருக்கிறது.
Please remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Don't waste your time praying if there is sin in your heart.
உங்கள் இருதயத்திலே பாவம் இருக்கும்போது ஜெபித்து உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
Because he will not hear you.
ஏனென்றால் அவர் சத்தத்தை கேட்க மாட்டார். நோக்கத்துக்காக தேவன் உங்களை இந்திய தேசத்தில்
வைத்திருக்கிறார்.
அந்த நோக்கம் என்னவென்றால் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து இந்த தேசத்துக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும்
என்று. You can be a co-worker with God to accomplish his purposes in India in the 21st century.
இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே தேவனுடைய காரியங்களை சாதிக்க முடியாத தேவனோடு கூட இணைந்து செய்ய முடியாத ஒன்று
தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
2005ஆம் ஆண்டிலே.
But how are you going to do it?
நீ அதை எப்படி செய்ய போகிறாய்?
Not first of all by praying.
முதலாவதாக ஜெபித்து அல்ல.
First of all by cleansing your heart so that God will pick up the phone when you pray.
நீ ஜெபிக்கும்போது தேவனுடைய போனை எடுக்கும்படியாக முதலாவது இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்.
That is why it's very important to have a clean heart.
ஆகவேதான் ஒரு சுத்தமான இருதயம் வைப்பது மிக முக்கியம்.
The number one requirement if you want to pray to God.
தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயால் முதலாவது தேவை இதுதான்.
Every prayer God will hear if your heart is clean first.
உங்களுடைய இருதயமானது முதலாவது சுத்தமாக இருந்தால் தான் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார்.
But if the heart is not clean,
இருதயம் சுத்தமாக இல்லை என்றால்
it's not a question of impressing other people that I am a holy man.
நான் பரிசுத்தவான் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு கருத்தை திருப்பதற்காக அல்ல.
Man looks on the outward appearance.
மனிதன் வெளித்தோற்றத்தை தான் பார்ப்பார்.
God looks at the heart.
தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
Your heart even your wife does not know.
உங்களுடைய இருதயம் உங்களுடைய மனைவிக்கு கூட தெரியாது.
You can be married for 50 years, your wife and your husband does not know what is in your heart.
திருமணமாகி 50 ஆண்டுகள் உடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உடைய இருப்பில் இருப்பது தெரியாது.
You may be a pastor.
நீங்கள் ஒருவரை பாஸ்டராக இருக்கலாம்.
Sin in your life.
உடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கலாம்.
You may be respected by others.
மற்றவர்களால் நீ கனப்படுத்தப்படலாம்.
For example,
உதாரணமாக
it says in 1 Peter chapter 3.
1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கோம்.
1 Peter chapter 3.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம்.
It says there in the 7th verse.
7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
You husbands, live with your wives in an understanding way as a weaker vessel.
புருஷர்களே மனைவியானவள் பலவீனமா பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் நீங்கள் விவேகத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள்.
If you don't do that,
நீங்கள் அப்படி செய்யாவிட்டால்
verse 7, your prayers will be hindered.
உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வரும் என்று பார்க்கிறோம்.
That means if you don't live in a proper way with your wife, your prayer will not go to heaven.
மனைவியோடு கூட நல்ல விதத்திலே நீங்கள் வாழாத பட்சத்திலே உங்களுடைய ஜெபமானது பரலோகத்துக்கு செல்லாது.
So that's one very important thing that you got to remember in prayer.
ஆகவே ஜெபத்திலே நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது இது முக்கியமான காரியம்.
Your heart must be absolutely clean.
உங்களுடைய இதயமானது முற்றிலுமாய் சுத்தமாக இருக்க வேண்டும்.
The second thing that the Lord taught us about prayer.
ஜெபத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த இரண்டாவது காரியம்.
That you must not just pray once and stop.
ஒருமுறை ஜெபித்துவிட்டு நிறுத்தக்கூடாது.
Jesus said in Luke's Gospel chapter 11.
லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார்.
He told a story about a man who wanted to get food for a visitor who came to his house.
தன்னை பார்க்க வந்த விருந்தாளியை பார்க்க வந்த பார்வையாளருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினான்.
He didn't have any food in his house.
அவனுடைய வீட்டிலே சாப்பாடு இல்லை.
So he goes to his neighbor's house.
ஆகவே அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு செல்கிறான்.
He saw knocking there.
அங்கு தட்டிக் கொண்டே இருக்கிறான்.
And says, please give me some food.
எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடு.
For myself.
எனக்காக அல்ல.
For my visitor.
என்னை பார்க்க வந்தவருக்காக.
He said you must pray like that.
அப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னான்.
He opened the door.
அவன் கதவை திறக்காவிட்டால்.
He saw knocking.
அவன் தட்டிக் கொண்டே இருக்கிறான்.
And Jesus said,
Jesus சொல்லுகிறார்,
I say to you, Luke 11:9.
லூக்கா 11:9.
I want to paraphrase these words.
நான் இதை நான் paraphrase பண்ணி சொல்ல விரும்புகிறேன்.
Everyone who asks like this, he will get it.
இது போல கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். எப்படி?
Keeping on asking.
கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
Not just once.
ஒருமுறை மட்டுமல்ல.
Everyone who knocks like this, it will be open.
இது போல தட்டுகிற ஒவ்வொருவனுக்கும் திறக்கப்படும்.
Seeks like this, he will find.
இது போல தேடுகிறவனுக்கு கண்டதேவான்.
How you know why you did not receive?
இப்பொழுது ஏன் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தெரியும்.
Ask.
நீங்கள் கேட்டீர்கள்.
Did not ask like this.
இது போல நீங்கள் கேட்கவில்லை.
You asked 3 or 4 times and then gave up.
3-4 முறை கேட்டுவிட்டு விட்டுவிட்டீர்கள்.
You knocked but the door was not open.
நீங்கள் தட்டினீர்கள் கதவு திறக்கப்படவில்லை.
You know there are many doors in your life which God wanted to open but it never got open.
உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கதவுகள் இருக்கிறது அதை திறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் திறக்கப்படவில்லை.
In your past life there were many doors like that.
கடந்த கால வாழ்க்கையில் அது அப்படி எத்தனையோ கதவுகள் இருந்திருக்கிறது.
You went away saying oh God doesn't want to open that door.
தேவன் அந்த கதவை திறக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்று போய்விட்டீர்கள்.
To open it.
அவர் அதை திறக்க வேண்டும் என்று விரும்பினார்.
To see whether you will patiently keep on knocking.
நீ பொறுமையாக தட்டிக்கொண்டே இருக்க போகிறாய் என்று அவர் பார்த்துக் கொண்டிருந்தார்.
Can't do that anything about those past.
இப்பொழுது கடந்த கால வாழ்க்கை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது.
2005.
அல்ல 2005 ஆண்டிலே.
When you know something is the will of God.
ஒன்று தேவ சித்தம் என்று நீ அறிந்தாயானால்.
Many things we know are God's will.
தேவனுடைய சித்தம் அநேக காரியங்கள் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
We don't know God's will.
சில பகுதிகளிலே தேவ சித்தம் தெரியாது.
Some things we know is God's will.
ஆனால் சில பகுதிகளிலே தேவ சித்தம் என்னவென்று தெரியும். நான் உங்களுக்கு கேட்கிறேன்.
Is it God's will that the name of Jesus Christ should be glorified in India or not?
India desathile Yesuvinudaiya naama maimippada vendama vendama?
Definitely that is God's will.
Kandippaga maimippada vendum endra deva sutham.
Is that something we can pray for?
Aage adarkaga naam jabikka mudiyuma?
Is it something we should just pray once and leave it?
Oruvarai mattum jabithu vittu vittu vidalama?
I have prayed for that for years.
Anega aandugalaga naan idarkaga jabithirukken.
As long as God gives me life I'll continue to do it.
Enakku devan aayusu naatkale kodukkum varaiyendum naan jabithukonde irpen. Yen?
Because Jesus said,
enala Yesu sonna,
pray like this.
Idhu pola jabiyungal.
Father who art in heaven.
Paramandalil irukkira enna thinave.
Number one request.
முதலாவது வேண்டுதல்,
ஹாலோட் பீ தை நேம்.
உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Whether I get my promotion or not.
எனக்கு வேலை உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ.
Whether my backache is healed or not.
முதுகுவலி சுகமாக்கப்படுகிறதோ இல்லையோ.
Whether I am able to build a house or not.
வீடு கட்டுகிறேனோ இல்லையோ.
Whether my children get admission or not.
என் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதோ இல்லையோ.
ஹாலோட் பீ யுவர் நேம்.
உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
When we put God's name first.
முதலாவது தேவனுடைய நாமத்தை வைக்கும்
பொழுது. First.
அவருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது.
First.
அவருடைய சுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது.
Things become added on to us.
மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
Jesus taught us to pray.
ஆகவே தான் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுத்தார்.
Put your needs first.
உங்களுடைய தேவையை முதலாவது வைக்க வேண்டும்.
Pray to God.
நீங்கள் தேவனுக்கு ஜெபிக்கும் பொழுது.
Lord.
ஆண்டவரே.
God says what do you want?
உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்.
Lord, I want your name to be glorified.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
India.
இந்தியாவிலே.
What's next?
அடுத்த தேவை என்னப்பா?
Lord, I want your kingdom to come.
ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும்.
Anything else?
வேறு ஏதாவது?
Lord, I want your will to be done in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும்.
It's done in heaven.
பரலோகத்திலே செய்யப்படுவது போலவே.
And then?
பிறகு?
All my needs also I can say.
என்னுடைய தேவைகளையும் நான் சொல்லலாம்.
I need food, I need this, I need that.
ஆண்டவரே, எனக்கு ஆகாரம் தேவை, இது தேவை, அது தேவை.
You can ask for all those things.
ஆம், இவைகளுக்காக நாம் தேவனிடத்தில் கேட்கலாம்.
But put first things first.
ஆனால் முதலாவது காரியத்தை முதலாவது வையுங்கள்.
It's not that our needs are unimportant.
நம்முடைய தேவைகளுக்கு முக்கியம் அல்ல என்ற பொருள் அல்ல.
See the relative importance of things.
ஆனால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தேவை இருக்கிறது என்று பொருத்தி பார்க்க வேண்டும்.
Much more important that God's name should be glorified in India than that
I should get a promotion in my job.
என்னுடைய வேலையில் எனக்கு வேலை உயர்வு கிடைக்க வேண்டும் என்கிற தேவையை காட்டிலும் இந்திய தேசத்திலே தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவை.
It is more important that my back should be healed.
என்னுடைய முதுகுவலி சுகமாக்கப்பட வேண்டும் என்பதனுடைய காட்டிலும் அதிக முக்கியமானது.
Do you see that?
இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
If you see that, your back will be healed and you'll get your promotion also.
இதை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களுக்கு முதுகுவலியும் சுகமாகிவிடும், உங்களுடைய வேலை உயர்வும் வந்துவிடும்.
God loves us.
தேவன் நம்மை நேசிக்கிறார்.
He wants to do wonderful things for us.
அவர் நமக்காக அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார்.
He wants us to put our priority right.
ஆனால் நம்முடைய சரியாக வைக்க வேண்டும்
என்று
விரும்புகிறேன்.
நீங்கள்
முதலாவது எதை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு
செல்வீர்கள்?
உங்கள் குழந்தை தான் கொண்டு செல்வீர்கள் நான் நம்புகிறேன். நாயை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லவில்லை. அது இரண்டாவது.
So that is how it is in prayer.
இதே போல தான் ஜெபத்திலே நாம் முக்கியப்படுத்தி வரிசைப்படுத்தி இருக்க
வேண்டும்.
ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்பட
வேண்டும்.
நீங்கள் அதை கொடுக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க போகிறேன்.
Our faith is tested by our keeping on asking.
நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக நம்முடைய விசுவாசமானது பரிசோதிக்கப்படுகிறது.
God does answer prayer.
தேவன் கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர்.
Tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்றேன்.
God answers every prayer.
தேவன் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார்.
Sometimes it's like the traffic lights.
அங்கே ஒரு டிராபிக்ல இருக்கக்கூடிய சிக்னல் விளக்குகளை போல.
How many lights are there in a traffic light?
அந்த டிராபிக் சிக்னலில் எத்தனை விளக்குகள் இருக்கிறது?
Red.
சிவப்பு விளக்கு,
ஆரஞ்சு
விளக்கு,
கிரீன்
பச்சை விளக்கு.
So sometimes God's answer is no, I won't give you that.
சில சமயத்தில் இல்லை நான் உனக்கு தர மாட்டேன் என்ற பதில் வருகிறது.
He knows it is not good for you.
ஏனென்றால் அது நமக்கு நல்லது நல்லதல்ல என்று அவர் அறிகிறார்.
Sometimes his answer is orange. Wait, I'll give it to you later, not now.
சில சமயத்தில் ஆரஞ்சு விளக்கு போல நீ காத்திரு இப்போது தரமாட்டேன் என்று
சொல்கிறார். His answer is green. Okay, here it is.
சில சமயத்தில் அவர் கொடுக்கிற பதில் பச்சை விளக்கு இந்தா என்று சொல்கிறார்.
Don't say God doesn't answer your prayer.
ஆகவே தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டாம்.
He answers every prayer.
அவர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார்.
The answer is no.
சில சமயத்தில் இல்லை என்ற பதில்.
He answered it.
அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார்.
He said no.
இல்லை என்ற பதில்.
He can't say he didn't answer.
அவர் பதிலே சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது.
He said wait.
சில சமயத்தில் காத்திரு என்று சொல்கிறார்.
Sometimes he said yes.
சில சமயத்திலே ஆம் என்று சொல்லுவார்.
God answers every prayer.
ஆனால் தேவன் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார்.
And it's good that he says no sometimes.
சில சமயத்திலே இல்லை என்று சொல்வது நல்லதுதான்.
If your little 1 year old boy wants a blade.
உங்க ஒரு வயசு பையன் அப்பா எனக்கு பிளேடு கொடுங்க என்று
கேட்கிறான்.
நீ என்ன செய்வீர்கள்?
Red light.
சிவப்பு விளக்கு.
Sorry, I'm not going to give it.
நான் கொடுக்க மாட்டேன்.
Even if he cries for half an hour.
அரை மணி நேரம் அவன் அழுதாலும் கூட நான் கொடுக்க மாட்டேன்.
Your 3 year old wants a 500 rupee note.
உங்களுடைய 3 வயது பையன் எனக்கு 500 ரூபாய் நோட்டு வேண்டும் என்று
கேட்கிறான்.
காத்திரு.
Orange light.
ஆரஞ்சு விளக்கு.
When you are 20 years old, I give it to you, not now.
20 வயசு ஆகும்போது தருகிறேன், இப்பொழுதல்ல.
You are not ready for that.
நீ அதற்கு ஆயத்தமாக
இல்லை.
சில காரியங்கள்.
Your child says, give me some food.
எனக்கு சாப்பாடு தாங்க.
Yeah, green.
பச்சை விளக்கு.
So God is a good God.
ஆகவே தேவன் நல்ல தேவன்.
He knows what things will ruin us if we get it now.
நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டால் எது நம்மை அழிக்கும் என்று தேவனுக்கு தெரியும்.
What things will help us later on in life.
நம்முடைய வாழ்க்கையில் பிந்தைய காலங்களில் எது நமக்கு உதவி செய்யும்?
What things we need right now.
இப்பொழுதே நமக்கு என்ன தேவை என்பதை வருந்துகிறார்.
God wants his prayer.
தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன்.
Believe that.
ஆகவே நாம் இதை நம்ப வேண்டும்.
See, that's the other thing.
இதுதான் இன்னொரு காரியம்.
That when we come to the Lord,
நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது,
believe that he hears us.
அவர் நம்மை கேட்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன?
To believe that God is a good God.
விசுவாசம் என்பது தேவன் நல்ல தேவன் என்று சொல்லி எண்ணுவது.
Is that difficult to believe that?
இதை நம்புவது கஷ்டமா?
Some people think, oh, faith is so difficult to get.
சில பேர் எண்ணுவதெல்லாம் விசுவாசம் என்பது மிகவும் கடினமான காரியம்.
It is not difficult.
விசுவாசம் என்பது கடினமான காரியம் அல்ல.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
God loves you.
தேவன் உங்களை நேசிக்கிறார்.
Can you believe that much?
இதை இவ்வளவு தூரம் உங்களால் விசுவாசிக்க முடியாது?
That's enough.
அது போதும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He loves me.
அவரை அவர் சர்வ
வல்லமையுள்ளவற்றையும்
தீர்க்க முடியும்.
நான்
இப்போது சொன்னதெல்லாம் உண்மையா
பொய்யா?
நல்ல தேவன் இல்லையா? அவர் நம்ம நேசிக்கவில்லையா?
Can't he do everything?
நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியாது?
Any problem too difficult for him?
அவரால் முடியாத பிரச்சனை எதுவும் இருக்கிறதா? இல்லை.
Then you have faith already.
ஏற்கனவே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது.
Don't look for faith inside you.
உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை பார்க்க வேண்டாம்.
Faith is always outside you in something else.
விசுவாசம் எப்பொழுதும் உங்களுக்கு வெளியே ஏதோ ஒன்று மீது இருக்கிறது.
Hebrews 12:2 says, looking unto Jesus, the author and finisher of our faith.
எபிரேயர் 12:2 நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாய் அவரை நோக்கி என்று பார்க்கிறோம்.
Don't look for faith in yourself.
உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை தேட வேண்டாம்.
And don't look for faith in faith.
விசுவாசத்திலே விசுவாசத்தை பார்க்க வேண்டும்.
No, faith in Jesus.
இயேசுவிலே விசுவாசம்.
It's like when you walk over a bridge.
நீங்கள் ஒரு பாலத்திலே நடந்து போகிறீர்கள்.
Good concrete bridge.
நல்ல சிமெண்ட்லே செய்யப்பட்ட ஒரு பாலம்.
you are exercising faith in that bridge.
நீங்கள் இப்பொழுது அந்த பாலத்திலே விசுவாசத்தை நீங்கள் அபியாசப்படுத்துகிறீர்கள்.
If that's a rickety broken bridge across a river,
அது ஒரு ஆற்றின் குறுக்கே உடைந்த ஒரு பாலம் இருக்கிறது என்றால்,
you don't want to walk on that.
அதிலே நீங்கள் நடக்க விரும்பவில்லை.
You don't have faith.
உங்களுக்கு அதிலே விசுவாசம் இல்லை.
In that thing there,
அங்கே இருக்கக்கூடிய அந்த காரியத்திலே,
your faith is always outside us.
அங்கே எப்பொழுதுமே விசுவாசம் நமக்கு வெளியே தான் இருக்கிறது.
Bank, you put money in it.
இங்கே நல்ல ஒரு வங்கி இருக்கிறது, அதிலே பணத்தை போடுகிறீர்கள்.
Faith in that bank.
அந்த வங்கியிலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது.
Same way, Jesus Christ.
அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
Reliable bridge, most reliable bank.
மிகவும் நம்பக்கூடியதான ஒரு வங்கி, நம்பக்கூடியதான ஒரு பாலம்.
Pray to him in faith.
நாம் விசுவாசத்தில் அவரிடத்தில் ஜெபிக்க முடியும்.
That's a good prayer for us to pray.
ஆகவே இது நாம் ஜெபிக்க வேண்டிய நல்ல ஒரு ஜெபம்.
Your name be glorified in this land of India.
ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
Let your gospel spread.
உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும்.
And let all people know that Jesus Christ is Lord.
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும்.
That he is the only way of salvation.
அவர் மட்டுமே ரட்சிப்புக்கு வழி.
That he rose from the dead.
அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார்.
That he can solve every problem.
அவர் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.
That he can do miracles for us.
நமக்காக அற்புதங்களை செய்ய முடியும்.
He can work mightily on our behalf.
நம் பட்சத்திலிருந்து அவர் வல்லமையாய் கிரியை செய்ய முடியும்.
Who has to demonstrate that?
யார் அதை விளக்கி காட்ட முடியும்?
We who claim to be disciples of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் தான்.
The Lord is calling us.
தேவன் நம்மை அழைக்கிறார்.
To glorify his name in this country.
இந்த தேசத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
You and I.
நீங்களும் நானும்.
One last thing.
கடைசி காரியத்தை சொல்லுங்கள்.
It says in Matthew chapter 18.
மத்தேயு 18 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Sometimes we cannot get something by praying on our own.
சில சமயத்திலே நாமாக ஜெபித்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது.
Then we must pray with another person.
பிறகு நாம் இன்னொருவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க
வேண்டும். This is a great mystery.
இது ஒரு பெரிய ரகசியம்.
Because when two people are together.
இருவர் ஒன்றாக இருக்கும் பொழுது.
This is an expression of the body of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது.
I may be a member of the body of Christ.
நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கலாம்.
But I am alone.
ஆனால் நான் தனியாக இருக்கும்போது
expression of the body of Christ.
அதே கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய வெளிப்பாடாக இல்லை.
When I am with another brother.
நான் இன்னொரு சகோதரனோடு இருக்கும்போது.
Jesus says.
இயேசு சொல்கிறார்.
If two people are together.
இருவர் ஒருவனப்பட்டு கூடும்போது.
Matthew 18:20.
மத்தேயு 18:20.
I am in the midst.
நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்.
And then there is a power.
அங்கே ஒரு வல்லமை இருக்கிறது.
Which is not there when I am alone.
நான் தனியாக இருக்கும் பொழுது அந்த வல்லமை காணப்படுவதில்லை.
It's a condition.
ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது.
We have to be united.
நாம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும்.
We are not united.
ஒன்றாக்கப்படவில்லை என்றால்
Jesus is not in the midst.
அவர்கள் மத்தியிலே இயேசு இல்லை.
The devil knows that.
பிசாசு அறிந்திருக்கிறார்.
That's why he always makes husband and wife fight with each other.
ஆகவே தான் புருஷனும் மனைவியும் சண்டை போடும்படி அனுமதிக்கிறான்.
Jesus won't be there in that home.
அந்த குடும்பத்தில் இயேசு இருக்க மாட்டார்.
Two brothers will fight with each other so that Jesus is not between them.
அல்லது இரண்டு சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே இயேசு இல்லை.
But it says in verse 19, two must agree.
அங்கே 19 வசனத்திலே பார்க்கிறோம், அந்த காரியத்தை குறித்து இருவர் ஒருவரப்பட
வேண்டும்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது
சாத்தானுடைய
வல்லமைகள் எல்லாம் இந்த பூலோகத்தில் கட்டப்பட முடியும்.
Satan lives in the second heaven.
சாத்தான் இரண்டாம் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
That power in heaven can be bound when two people agree here on earth.
இந்த பூமியில் இருவர் ஒருவனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த வல்லமை கட்டப்பட முடியும்.
Confusion that is coming somewhere by the devil, we can bind it in Jesus name.
ஆகவே ஒரு இடத்துல பிசாசின் மூலமாக வரக்கூடிய குழப்பங்களை இயேசு நாமத்தில் நாம் கட்ட முடியும்.
Can't do it alone.
தனியாக செய்ய முடியாது.
Got to do it with somebody else.
யாரோ ஒருவரோடு சேர்ந்து நாம் செய்ய முடியும்.
We just bow our heads in prayer now.
நாம் இப்பொழுது தலை வணங்கி ஜெபிப்போமா?
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்தில்
எல்லா
தெரிந்த பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கை
செய்திருக்கிறாய்?
ஒரு நிமிடம் உடைய கண்களை மூடு.
Say, Lord, search my heart.
ஆண்டவரே, என் இதயத்தை ஆராய்ந்து பார்.
Is there anything in my life that is making you sad?
ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
I want to confess.
அதை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன்.
I want you to forgive me.
நீர் என்னை மன்னிக்க முடியாது விரும்புகிறேன்.
In the blood of Jesus now.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இப்போது என்னை சுத்திகரியுங்கள் ஆண்டவரே.
That's the first thing.
இதான் முதலாவது காரியம்.
And then
பிறகு,
say, Lord, number one request, I want your name to be glorified.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே என்னுடைய முதல் ஜெபமாக இருக்கிறது.
இந்தியா, in my home,
என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே.
And Lord,
ஆண்டவரே,
I'm going to keep on praying till you answer.
நீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் வரை ஜெபித்துக் கொண்டே இருக்க போகிறேன்.
10 years I'll pray for 10 years.
10 வருஷம் ஆகும் என்றால் நான் 10 வருஷம் ஜெபிப்பேன்.
I will not give up.
நான் விட்டுவிட மாட்டேன்.
I have faith.
எனக்கு விசுவாசம் இருக்கிறது.
Till green light comes.
பச்சை விளக்கு வரும் வரை.
Because this is your will.
ஏனென்றால் இது உம்முடைய சுத்தம்.
I believe and I'm going to ask you.
நான் இதை நம்புகிறேன், நான் கேட்கிறேன்.
And Lord, I'm praying with others now.
ஆண்டவரே, இப்பொழுது மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன்.
I believe you will answer this.
நீர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீர் என்று நம்புகிறேன்.
The name of Jesus to be glorified.
இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே.
I want your name to be glorified in my life.
என்னுடைய வாழ்க்கை நாம மகிமைப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே,
and in my country,
என்னுடைய தேசத்திலே.
May the blessing of the Lord be upon your life.
தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக.
Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
mightily bless everyone who is listening to this.
இந்த நிகழ்ச்சியை கவனித்து கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
Fill them with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாலே நிரப்புவீராக.
Heal their sickness.
அவர்களுடைய வியாதியை சுகமாக்குவீராக.
Meet their needs.
அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக.
Make their life a blessing to their neighbors and friends.
அவருடைய அயலகத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக.
ஜபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே,
ஆமென்,
ஆமென்.